லூக்கா அதிகாரம் 2. அக்காலத்தில் ரோம ஆளுகைக்குட்பட்ட எல்லா நாட்டினருக்கும் அகஸ்துராயன் ஒரு கட்டளை அனுப்பினான். எல்லா மக்களும் தங்கள் பெயர்களை பதிவு செய்யுமாறு அக்கட்டளை கூறியது. அதுவே முதல் பதிவாக இருந்தது. சீரியாவின் ஆளுநராக சிரேனியு இருந்தபோது அது நடந்தது. எல்லா மக்களும் பதிவு செய்வதற்கென தங்கள் சொந்த நகரங்களுக்கு பயணம் மேற்கொண்டார்கள். கலிலேயாவில் உள்ள நகரமாகிய நாசரேத்தை விட்டு யோசேப்பு புறப்பட்டான். யூதேயாவில் உள்ள பெத்லகேம் என்னும் நகரத்துக்குச் சென்றான். பெத்லகேம் தாவீதின் நகரமாகும். தாவீதின் குடும்பத்தைச் சேர்ந்தவனாகையால் யோசேப்பு அங்கு சென்றான். மரியாள் அவனை திருமணம் செய்யும் பொருட்டு நிச்சயிக்கப்பட்டிருந்ததால் யோசேப்பும் மரியாளும் சேர்ந்து பதிவு செய்து கொண்டனர். அந்த சமயத்தில் மரியாள் கருவுற்றிருந்தாள். யோசேப்பும் மரியாளும் பெத்லகேமில் இருந்தபோது மரியாளின் குழந்தை பேற்றுக்காலம் நெருங்கியது. அவள் தன் முதல் குமாரனை பெற்றெடுத்தாள். விடுதிகளில் அறைகள் எதுவும் கிடைக்கவில்லை. எனவே மரியாள் குழந்தையை துணிகளால் சுற்றி ஆடு மாடுகள் உணவு உண்ணும் ஓர் இடத்தில் வைத்தாள். அந்த இரவில் சில மேய்ப்பர்கள் வயல்வெளியில் தங்கள் ஆடுகளை காவல் காத்து கொண்டிருந்தனர். தேவதூதன் அம்மேய்ப்பர்கள் முன்னே தோன்றினான். கர்த்தரின் மகிமை அவர்களை சுற்றிலும் ஒளி வீசியது. மேய்ப்பர்கள் மிகவும் பயந்தனர். தூதன் அவர்களை நோக்கி,
பயப்படாதீர்கள், நான் உங்களுக்கு ஒரு நற்செய்தியை கூறப்போகிறேன். அது எல்லாரையும் மிகுந்த மகிழ்ச்சிக்குள்ளாக்கும். தாவீதின் நகரில் இன்று உங்கள் இரட்சகர் பிறந்துள்ளார். அவரே கிறிஸ்துவாகிய கர்த்தர். ஒரு குழந்தை துணிகளில் சுற்றப்பட்டு ஆடு மாடுகள் உணவுண்ணும் இடத்தில் வைக்கப்பட்டிருப்பதை காண்பீர்கள். இதுவே நீங்கள் அவரை அறிந்து கொள்ளுவதற்குரிய அடையாளம்
என்றான். அதே சமயத்தில் ஒரு பெரிய கூட்டமான தூதர்கள் பரலோகத்திலிருந்து வந்து முதல் தூதனோடு சேர்ந்து கொண்டார்கள். எல்லா தூதர்களும்,
பரலோகத்தில் தேவனை மகிமைப்படுத்துங்கள், பூமியில் தேவனை பிரியப்படுத்தும் மக்களுக்கு சமாதானம் உண்டாகட்டும்
என்று சொல்லி தேவனை போற்றினார்கள். தூதர்கள் மேய்ப்பர்களிடமிருந்து கிளம்பி மீண்டும் பரலோகத்துக்குச் சென்றார்கள். மேய்ப்பர்கள் ஒருவருக்கொருவர்,
நாம் பெத்லகேமுக்கு போய் கர்த்தரால் நமக்கு தெரிவிக்கப்பட்ட இக்காரியத்தை காண்போம்
என்று கூறிக்கொண்டனர். எனவே மேய்ப்பர்கள் வேகமாக சென்று மரியாளையும் யோசேப்பையும் கண்டனர். குழந்தை ஆடு மாடுகள் உணவு உண்ணும் இடத்தில் படுத்திருந்தது. மேய்ப்பர்கள் குழந்தையை பார்த்தனர். பின்பு தூதர்கள் குழந்தையை குறித்து கூறியவற்றை அவர்களுக்குச் சொன்னார்கள். மேய்ப்பர்கள் கூறியவற்றை கேட்ட அனைவரும் ஆச்சரியமடைந்தனர். மரியாள் அவற்றை தன் இருதயத்தில் வைத்து கொண்டாள். அவள் அவற்றை குறித்து சிந்தித்துக் கொண்டிருந்தாள். தாங்கள் கண்டவற்றிற்காகவும் கேட்டவற்றிற்காகவும் தேவனை வாழ்த்திக் கொண்டும் அவருக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டும் மேய்ப்பர்கள் தங்கள் ஆடுகள் இருந்த இடத்துக்குச் சென்றனர். தூதர்கள் அவர்களிடம் கூறியபடியே அனைத்தும் நடந்திருக்கக் கண்டனர். குழந்தைக்கு 8 நாட்கள் ஆனதும் விருத்த சேதனம் செய்யப்பட்டது. அதற்கு இயேசு என்று பெயரிட்டனர். மரியாளின் கரு உருவாகும் முன்னே தூதன் குழந்தைக்கு வைத்த பெயர் இதுவேயாகும். குழந்தை பெற்ற பெண் சுத்தமாகும் பொருட்டு மோசேயின் விதிகள் கூறியவற்றை செய்யும்படியான காலம் வந்தது. யோசேப்பும் மரியாளும் இயேசுவை தேவனிடம் அர்ப்பணிக்குமாறு எருசலேமுக்கு கொண்டு வந்தனர். தேவனுடைய பிரமாணத்தில் இவ்வாறு எழுதப்பட்டுள்ளது.
வீட்டின் முதற்பேறான குமாரன் பிறந்ததும் அவன் தேவனுக்கு விசேஷமானவனாக கருதப்படுவான். 2 காட்டுப்புறாக்களையாவது அல்லது 2 புறாக்குஞ்சுகளையாவது பலியாக கொடுக்க வேண்டும்
என்றும் கூறுகிறது. எனவே இதை செய்வதற்காக யோசேப்பும் மரியாளும் எருசலேமுக்குச் சென்றனர். எருசலேமில் சிமியோன் என்னும் பேர் கொண்ட ஒரு மனிதன் வாழ்ந்தான். அவன் நல்லவனும் பக்திமானுமாக இருந்தான். தேவன் இஸ்ரவேல் மக்களுக்கு உதவும் காலத்தை சிமியோன் எதிர்பார்த்திருந்தான். பரிசுத்த ஆவியானவர் அவனோடு இருந்தார். கர்த்தரிடமிருந்து வரும் கிறிஸ்துவை காணுமட்டும் அவன் மரிப்பதில்லை என்று பரிசுத்த ஆவியானவர் சிமியோனுக்கு கூறியிருந்தார். ஆவியானவர் சிமியோனை தேவாலயத்திற்குள் அழைத்து வந்தார். செய்ய வேண்டியவற்றை நிறைவேற்றுவதற்காக மரியாளும் யோசேப்பும் தேவாலயத்திற்குள் சென்றனர். அவர்கள் குழந்தையாகிய இயேசுவை தேவாலயத்திற்குள் கொண்டு வந்தனர். சிமியோன் குழந்தையை தன் கரங்களில் தூக்கி கொண்டு,
ஆண்டவரே, இப்போதும் ஊழியனாகிய என்னை நீர் கூறியபடியே அமைதியாக மறிக்க அனுமதியும், நீர் நல்கும் இரட்சிப்பை என் கண்களால் கண்டே, நீர் அவரை எல்லா மக்களுக்கும் முன்பாக ஆயத்தப்படுத்தினீர். யூதரல்லாத மக்களுக்கு உம் வழியை காட்டும் ஒளி அவர். உம் மக்களாகிய இஸ்ரவேலுக்கு பெருமையை அவர் தருவார்
என்று தேவனுக்கு நன்றி செலுத்தினான். இயேசுவின் தந்தையும் தாயும் சிமியோன் இயேசுவை குறித்து கூறியதை கேட்டு வியந்தனர். சிமியோன் அவர்களை ஆசீர்வதித்து இயேசுவின் தாயாகிய மரியாளிடம்,
இந்த பாலகனின் நிமித்தமாக யூதர்கள் விழுவார், பலர் எழுவர், சிலரால் ஏற்றுக்கொள்ளப்படாத தேவனின் அடையாளமாக இவர் இருப்பார். இரகசியமாக மக்கள் நினைப்பவை வெளியரங்கமாகும். நடக்கவிருக்கும் காரியங்கள் உங்கள் மனதை மிகவும் துக்கப்படுத்தும்
என்றான். தேவாலயத்தில் அன்னாள் என்னும் பெண் தீர்க்கதரிசி இருந்தாள். அவள் ஆசேர் என்னும் கோத்திரத்தை சார்ந்த பானுவேல் என்னும் குடும்பத்தை சேர்ந்தவள். அன்னாள் வயது முதிர்ந்தவள். அவள் திருமணமாகி தன் கணவனுடன் 7 ஆண்டுகள் வாழ்ந்தவள். பின் அவள் கணவன் இறந்து போனான். அவள் தனித்து வாழ்ந்து வந்தாள். அவள் 84 வயது முதியவளாக இருந்தாள். அன்னாள் எப்போதும் தேவாலயத்திலேயே இருந்தாள். அவள் உபவாசமிருந்து இரவும் பகலும் தேவனை வழிபட்டு கொண்டிருந்தாள். தேவனுக்கு நன்றி செலுத்திய வண்ணம் அன்னாலும் அப்போது அங்கே இருந்தாள். தேவன் எருசலேமுக்கு விடுதலை அருள வேண்டும் என்று எதிர்பார்த்திருந்த எல்லா மக்களுக்கும் அவள் இயேசுவை குறித்து கூறினாள். தேவனின் பிரமாணம் கட்டையிட்டபடியே அனைத்து காரியங்களையும் யோசேப்பும் மரியாளும் செய்து வந்தனர். பின்னர் கலிலேயாவில் உள்ள தங்கள் சொந்த நகரமாகிய நாசரேத்திற்கு திரும்பினர். சிறு பாலகன் வளர்ந்து வந்தார். அவர் வல்லமையும் ஞானமும் உடையவரானார். தேவனின் ஆசீர்வாதம் அவரோடு இருந்தது. ஒவ்வொரு ஆண்டும் பஸ்கா பண்டிகைக்காக இயேசுவின் பெற்றோர் எருசலேமுக்கு சென்று வந்தனர். வழக்கம் போலவே இயேசு 12 வயது சிறுவனாக இருந்தபோதும் அவர்கள் பண்டிகைக்குச் சென்றனர். பண்டிகை நாட்கள் முடிந்த பின்னர் அவர்கள் வீடு திரும்பினர். அவர்களுக்கு தெரியாமலேயே இயேசு எருசலேமில் தங்கிவிட்டார். யோசேப்பும் மரியாளும் ஒரு நாள் முழுவதும் பயணம் செய்தனர். இயேசு கூட்டத்தினரோடு கூட இருப்பதாக அவர்கள் எண்ணினர். சுற்றத்தார்களிடையேயும் நெருங்கிய நண்பர்களிடமும் இயேசுவை தேட ஆரம்பித்தனர். ஆனால் யோசேப்பும் மரியாளும் கூட்டத்தில் இயேசுவை காணாததால் அவரை தேடும் பொருட்டு எருசலேமுக்கு திரும்பினர். 3 நாட்களுக்கு பின்னர் அவரை கண்டனர். மதபோதகர்கள் கூறுவதை கேட்பதும் அவர்களிடம் வினா எழுப்புவதுமாக இயேசு தேவாலயத்திற்குள் அமர்ந்திருந்தார். எல்லாரும் அவர் பேசுவதை கேட்டனர். அவரது புரிந்து கொள்ளும் திறனையும் ஞானம் நிரம்பிய பதில்களையும் உணர்ந்து அவர்கள் வியந்தனர். இயேசுவின் பெற்றோர்களும் அவரை கண்டதும் வியப்புற்றனர். அவரது தாய் அவரை நோக்கி,
மகனே, நீ ஏன் இதை எங்களுக்கு செய்தாய்? உனது தந்தையும் நானும் உன்னை நினைத்து கவலைப்பட்டோமே. நாங்கள் உன்னை தேடி அலைந்து கொண்டிருந்தோம்
என்றால் இயேசு அவர்களை நோக்கி,
ஏன் என்னை தேடினீர்கள்? எனது பிதாவின் வேலை இருக்கிற இடத்தில் நான் இருக்க வேண்டும் என்பதை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும்
என்றார். அவர் கூறியதன் ஆழமான உள்பொருளை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. இயேசு அவர்களோடு நாசரேத்துக்குச் சென்றார். அவரது பெற்றோர் கூறியவற்றுக்கு கீழ்ப்படிந்தார். அவரது தாய் நடந்த எல்லாவற்றையும் குறித்தும் சிந்தித்து கொண்டிருந்தாள். இயேசு மேலும் மேலும் தொடர்ந்து கற்றறிந்தார். அவர் சரீரத்திலும் வளர்ச்சியுற்றார். மக்கள் இயேசுவை விரும்பினர். இயேசு தேவனை பிரியப்படுத்தி வாழும் வாழ்க்கைக்கு மாதிரியாயிருந்தார்.